ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கில் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியங்களும் அந்த புக்கில் இருக்கு. ஏன் பைபிள் இருக்கிற எல்லா பெரிய சத்தியங்களுடைய உயர்ந்த சத்தியங்கள்லாம் அந்த புக்கில் இருக்கு அப்படின்னா அந்த புக்கை நீங்க வாங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க ஒருவேளை உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்டு புக்கா அது நான் அவ்வளவு படிக்கிறவனே இல்லைங்களே, படிக்கிற பழக்கமே இப்ப லைப்ரரின்னு சொல்லும் போது அதை மகிழ்கிறவங்க நிறைய பேர் இல்லை இல்லைங்களா, ஏன்னா படிக்கிற பழக்கம் இல்லை. படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா போதும், அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்னு யோசிப்பாங்க. ஆனா நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ, அந்த புக்கை நீங்க வந்து கொஞ்சம் சத்தமா படிச்சாவே 19 நிமிஷத்துல அந்த முழு புக்கை படிச்சு முடிக்கணும். எப்படி? பைபிள் இருக்கிற எல்லா சத்தியங்களுடைய உயர்ந்த சத்தியங்கள் அதுல இருக்கு. உச்சகட்டம் உச்சமே அதுதான், மவுண்ட் எவரெஸ்ட் புதிய ஏற்பாடு சத்தியங்கள் அந்த புக் தான். அதை வந்து 19 நிமிஷத்திலேயே படிச்சு முடிக்கக்கூடிய சுருக்கம். நீங்க வாங்காம இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் சஸ்பென்ஸ்ல வச்சிருந்த அடுத்த புக் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் பிலிப்பியருக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு சின்ன த்ரில் தான் இருக்கு. அப்படி சஸ்பென்ஸ்ல வைக்கிறது திவ்யா போன வாட்டி என்ன கார்னர் பண்ணி இல்லை இல்ல சொல்ல சொல்ல இல்ல அட்லீஸ்ட் ஒரு க்ளூவாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்ன உடனே ஒரே ஒரு க்ளூ கொடுத்த, எனக்கு ரோம சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு க்ளூ கொடுத்தேன். அது அந்த க்ளூ உங்களுக்கு என்ன ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? என்ன புக்கு நம்ம படிக்க போறோம் அடுத்து? ரோமர். ஓகே, அப்படின்னா ரோமர்ல பவுல் வந்து ஜெயில இருந்து எழுதின 4 புக்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது சொல்லி பார்க்கறேன். பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பைலிமான். பிலிப்பியரை நம்ம முடிச்சுப்போம். அடுத்தது அவர் ஜெயில எழுதுகிற புக்கை தான் பார்க்க போறோம். எபேசியர், ஓகே, எபிஸ்டல், அதான் பார்க்க போறோம். இது ஏன் ஆரம்பிச்சிச்சுன்னா போன இன்னும் வாட்டி அந்த புக்கை படிச்சிருந்தாலும் போன வருஷம் ஒரு வாட்டி ரெகுலரா ஒரே நேரத்தில் உட்காந்து 5-6 சாப்டர்ஸை படிக்கும் போது என் மனசுல நிறைஞ்ச ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பத்தை சொல்லவே முடியல. அது வந்து ஒரு ஏதோ ஒரு பொக்கிஷம், திடீர்னு பூகம்பம் வந்து உள்ள உளுந்து பூமி உள்ள புளிந்து போய் பொக்கிஷம் விடாருக்கு சுத்தி பார்த்தா அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் இந்த புக்கை நம்ம இன்னும் ப்ரீச் பண்ணாம இருக்கிறோமே அப்படின்னு. அது மாத்திர 1.5 வருஷம் பவுலுடைய அந்த சிறை நிருபத்தை படிச்சுட்டு ஐயோ இன்னும் வேணுமே முடிச்சுட்டாரே இவருன்ற ஆதங்கத்தோடு அதை முடிக்கும் போது அதை தொடரும்படி ஆவியானவர் அறிந்து நமக்கு இந்த புத்தகத்தை படித்து கொடுத்திருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பொக்கிஷ வீட்டுக்குள் நுழைவதற்கு உங்களை வரவேற்கிறேன், நீங்கள் வரும்படி கேட்டுக்கிறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு புக்கை ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அந்த புக்கை பத்தி, பேக்ரவுண்டை பத்தி. எனக்கு நான் யோசிப்போம், அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்பவும் போரிங்கா இருக்கும். சாமன் சில நேரங்களில் இன்ட்ரோடக்ஷன் கேட்குது, அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி ஆக்கலாம், அது இன்ட்ரெஸ்டிங் மாத்திரம் இல்லை ப்ராக்டிக்கலா எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நாங்கள் இன்னைக்கு செய்யலாம்னு யோசிக்கணும். அது எப்படி வரும்? இங்கிலீஷ் நல்லா வந்துச்சுன்றாங்க, தமிழ்ல எப்படி வரும் தெரியல. 3 காரியத்தை நீ காலில் செய்ய போறோம். 1 மணி நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த எபேசியர் புத்தகத்தின் மேல உங்களுக்கு பசி தாகத்தை ஏற்படுத்தி அதே அவிக்கூறிய வயலா ஊறும் போது சில நேரங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சா அப்படியே வயலா ஊறி உடனே போய் வாங்கணும்னு தோணும் இல்லைங்களா? இந்த இன்ஸ்டாகிராம்ல பிரியாணி செய்யறத பார்த்த உடனே நமக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஞாபகம் வர மாதிரி எபேசியரை பத்தி நான் சொல்லும் போது உங்களுக்கு வயலா ஊறுற மாதிரி செய்ய பார்க்கிறேன். ஏன் அவ்வளவு அற்புதமான புக்? 2வது, எபேசு பட்டணத்திற்கு பவுல் போவதற்கு முன்பதாக ஒரு பயணம் செய்து போய் செய்துட்டு வருவோம், ஒரு புண்ணிய பயணம். ஓகே, அது போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டணம் எப்படி பவுல் மாத்தினாரு, அதுக்கு மாத்திரத்துல 4 கொள்கைகளை நம்ம படிச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாடர்ன தேசு பட்டணங்களை நம்மளும் சந்திக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைச்சது வந்து அந்த பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பட்டணங்கள்ல சபையை நாட்டணும் என்ற ஒரு பணி நமக்கும் இருக்கு. அதனால பவுல் பின்னாடியே போய் எப்படி செஞ்சாருன்னு பார்த்து நம்மளும் படிச்சுக்கலாம். ஓகே, நான் 3 காரியத்தை. 1வது, இதெல்லாமே நான் படிக்கும் போது உங்களுக்கு அந்த புக்கை பத்தி பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாருங்க, பிள்ளைக்கு சில நேரங்கள்ல மாத்திரை குடிக்கிறது பிடிக்காது, அந்த ஒரு வாழைப்பழத்தை உள்ள வச்சு கொடுக்கும் போது அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தில் வச்சு உங்களுக்கு கொடுக்க பார்க்கற மாதிரி. ஓகே, இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனா புரிஞ்சுக்கலாம். முதலாவது வெட் யுவர் ஹாப்பிடைட் ஃபார் கிறிஸ்டியன் அப்படின்னா ஒரு வாய் ஊர்ற மாதிரி பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு கதை, ஒரு ஊர் கதை சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் ஆறாம் பிக்காரின்னு ஒரு ஆள் இருந்தாங்க. ஆறாம் பிக்காரி, ஆறாம்னா சோம்பேறி, பிக்காரின்னா பிச்சைக்காரன். அவனுக்கு அவங்க அப்பா அம்மா மூதாதையர்களுடைய ஒரு லேண்ட் இருந்துச்சான், நிலம், பெரிய நிலம் கொடுத்துருந்தாங்களோ. ஆனால் அவன் ரொம்ப சோம்பேறி, விவசாயம் செய்யறதுக்கோ தோன்றதுக்கோ எதுக்கும் அவனுக்கு இது இல்லாம ரொம்ப பிச்சைக்காரனா தான் இருந்தாங்க. அந்த லேண்ட ஒரு சின்ன குடிசை, ஒரு நாய் இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும், ஒரு டாக் வீடு மாதிரி சின்ன குடிசை தான். அதுக்குள்ளதான் வாழ்றது, சாப்பிட்றதுக்கெல்லாம் பிச்சை எடுக்கிறது. அப்படியே சோம்பேறியா ஆறாம் பிக்காரி வாழ்க்கை, ரொம்ப கஞ்சத்தனம், கந்த துணி, பிச்சைக்கார, மோசமான வாழ்க்கை, சாப்பிட்றது கூட எல்லாம். ஒரு வாட்டி மழை எல்லாம் ரொம்ப வந்துட்டதுனால அவனுக்கு வெளியில போய் பிச்சை எடுக்க, மழை காலம் போய் பிச்சை எடுக்க முடியல. சாப்பாடு இல்லாம ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் குளிர் நடுக்கத்துல, அந்த வசதியும் இல்லாம, அந்த குளிர்ல சாப்பாடும் இல்லாம பஞ்ச பட்னியில பாவம் இறந்துட்டான். அருங்களா, இறந்து அவர் ரொம்ப பிச்சைக்கார வாழ்க்கைய வாழ்ந்து இறந்த பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் ஒரு புயல் வந்துச்சான். புயல் வந்து அவன் குடுக்க அடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு பூகம்பம் வந்து என்ன ஆச்சுன்னா, அவன் லேண்ட்ல எல்லாம் டம்மனு கீழெல்லாம் மண்ணெல்லாம் உளுந்து திறந்த உடனே அந்த ஊரே வந்து பார்த்தா அந்த ஊர் முழு ஊரும் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து, தங்க புதையலுங்க, காயின்ஸ், தங்க நெக்க எல்லாம் அவங்க மூதாதையர்கள், இந்த பிக்காரியுடைய மூதாதையர்கள் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா உழைக்கிற என்னுடைய வரப்போற பிள்ளைக உழைச்சு பூமியை தோண்டும் போது யாராவது கண்டுபிடிக்கிட்டோம், தண்ணின்னு தேடும் போது கண்டுபிடிக்கிட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஆகட்டும்னு மூதாதையர்கள் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அதை பார்த்து அந்த ஒரே ஒப்பாரி வச்சு ஒரு பாட்டை எழுதுனாங்க. என்ன பாட்டு, என்ன சோகம், ஹலோ ஆறாம் பிக்காரிய ரொம்ப அதிர்ச்சிப்பட்டு நீ ஒரு பிச்சைக்காரனாக தரித்திரனாக தங்க புதையலுக்கு மேல ஒவ்வொரு நாளும் பட்னியா வாழ்ந்திருக்கிறிய, தங்க புதையல காலு கீழே வச்சிருக்க, ஒருவேளை கொஞ்சம் காண்டி நீ தோண்டி இருந்தீனா, கொஞ்சம் காண்டி உழைச்சி இருந்தீனா, ஊரிலேயே ராஜா மாதிரி நீ வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடினாங்க. ஏன் இந்த கதை அப்படின்னா, இந்த ரெபேசியர் புத்தகம் வந்து இந்த மாதிரி ஆறாம் பிக்காரிகளா இருக்கிற உள்ள மாதிரி என்ன மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம். ஏன்னா நம்ம வந்து பெரிய தங்க புதையலே கால்கீல வச்சுக்கிட்டு பிச்சைக்கார வாழ்க்கைய வாழ்கிற கிறிஸ்தவர்கள் தான். நம்ம கீழே ஜெத்தே பெரிய பொக்கிஷம் புதையல் இருக்குன்ற உணர்வு கூட இல்லாம அந்த ஆறாம் பிக்காரி மாதிரி சோம்பேறியா ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு என் வாழ்க்கை என் கஷ்டம் சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி பஞ்ச பட்னியில கூட சில நேரங்கள் அதே இறந்து போற அளவுக்கு கிறிஸ்தவர்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பசியில பட்னியில சில போன ஆவிக்கூறிய சத்துணவு இல்லாம சாகிற நிலைமைக்கு ஆயிடுறாங்க. ஏன், விருந்து எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதுல, புதையல் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதுல. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அளவற்ற பொக்கிஷம் அதை எப்படி டேப் பண்ணணும், எப்படி பயன்படுத்திக்கிட்டு வாழணும், ஏன் அது எங்க இருக்குன்னு தெரியுறதில்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், தாங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் அப்படின்றத தெரியுறதில்ல. அதுங்களா இந்த எபேசிய புத்தகம் அந்த மாதிரி ஒரு புதையலை நமக்கு திறந்து காட்டுகிற, ஒரு விதத்துல நம்ம இதயத்துல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி நமக்கு இருக்கிற புதையலை எடுத்து காட்டுகிற ஒரு புத்தகம் தான் கடவுளுடைய பொக்கிஷ வீடு. வெல்கம் டு த ட்ரெஷர், காட் ட்ரெஷர் ஆகும் தலைப்பு கொடுத்துருவேன். கடவுளுடைய பொக்கிஷ வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அந்த பொக்கிஷ வீடுன்னு சில பேருக்கு நான் தெரியாம இருக்கலாம், ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி எடுக்க எடுக்க வற்றாத பேலன்ஸ், எத்தனை தலைமுறைக்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எடுக்க எடுக்க கம்மியா ஆகுது, அந்த மாதிரி ஒரு பேங்க் பேலன்ஸ் தான் நமக்கு. எதிர்காலத்துல இருக்கிற கடன்கள், நிகழ்காலத்துல இருக்கிற தேவைகள், வரப்போற காலத்துல இருக்கிற எல்லா தேவைக்கும் போதுமான வசதிகள் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை திறந்து காட்டுகிற ஒரு புத்தகம் இது, ஒரு ஐஸ்வர்யத்தின் புத்தகம் இது, ஒரு முழுமையின் புத்தகம், ஒரு நிறைவின் புத்தகம், சுதந்திரத்தின் புத்தகம். கிறிஸ்துக்குள்ள நமக்கு எத்தனை பெரிய பொக்கிஷம் இருக்கு என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். நம்ம தாண்டி இதை படிச்சோம்னா இதை உணர்ந்தோம்னா அப்ப நம்ம வாழ்க்கையை மறுரூபம் ஆக்கக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள், இந்த புத்தகம் நம்ம யாரு, நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள், அந்த ஐஸ்வர்யத்தை தேவ மகிமைக்காக நாம் எப்படி பயன்படுத்திக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு முன் ருசியை உங்களுக்கு காட்டணும்னா இந்த புத்தகத்துல எழுத்துல வரல, வருதெல்லாம் கிராண்ட் தான். ஐஸ்வர்யம், முழுமை, சுதந்திரம், ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஆரம்பிக்கும். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை 3:8 வருது. 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். 3:16 தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். கடவுள் எல்லா ஐஸ்வர்யத்தை இங்கதாங்க போட்டு வச்சிருக்கேன். ஐயோ அந்த ஐஸ்வர்யெல்லாம் எனக்கு எப்படிங்க கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, இதெல்லாம் உன் தகுதியை பொறுத்து அல்ல. இந்த புள்ளுக்கு கிருப 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 கிருபையின் ஐ கிருபையின் உச்சம். கடவுள் எவ்வளவு கிருபை உள்ளவர்ன்றத காட்டுறதுக்கு உனக்கு கொடுத்திருக்காரு. நீ எவ்வளவு தெரிய வேண்டதுனால இல்ல, நீ எவ்வளவு உத்தமன்றதுனால இல்ல, ஐஸ்வர்யம் கிருபைனால நமக்கு கிடைக்குது. இது கிருபைதான், இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கு. மகிமை அப்படின்றது 8 வரும், சுதந்திரம்ன்றது 4 வரும், ஐஸ்வர்யம்ன்றது 5 வரும், முழுமை நிறைவுன்றத 7. எல்லா தெய்வத்துவத்தின் சகல முழுமை இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய முழுமை, ஆவியானவருடைய முழுமை. 3:16 முழுமை முழுமான்னு சொல்லிட்டு எங்க கொண்டு போறாரு பாருங்கள. ஒரு காலத்துல ஆம்பிளிஃபைட் பைபிள்னு என்கிட்ட இருக்கும், அது ரொம்ப படிப்பேன். அது கொஞ்சம் பேரப்ரேஸு, அது ஒழுங்கா படிக்கக்கூடாதுனால. ஆனா அதுல கொஞ்சம் விவரிச்சு அதுல என்ன போட்டிருக்குன்னா, தட் யூ மை பி filled and flooded with all the fullness of God, with every atom of your being. உனக்கு உள்ளாடு இருந்துச்சுன்னா அந்த உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கடவுளுடைய முழுமை நிரம்பி முழுசா நிறைஞ்சிருக்கும். அற்புதமான புக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு விசுவாசி முழுமையா இருப்பதற்கு எல்லாமே இந்த புத்தகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடைய ஆராய முடியாத ஐஸ்வர்யம், நாம் கேட்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் அதிகமா இருக்கிற ஐஸ்வர்யம். அந்த இந்த ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ஐடியாஸ் எல்லாம் இந்த புக்ல வரப்போகுது. முழுமை, ஐஸ்வர்யம், சுதந்திரம், நம்முடைய வசதிகள், இதெல்லாம் நிறைஞ்சதுதான் இந்த புக். இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்குது, இதெல்லாம் என்ன நான் செய்யறதுனாலயா, இல்ல நீ செய்யறதுல ஒன்னத்துலயும் இல்ல, எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் கிடைக்கும். பாருங்களேன் அந்த புக்ல இதுல வரும், நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருப்பதனால், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஐஸ்வர்யவான்கள். அவங்கதான் உண்மையான ஐஸ்வர்யவான்கள். இந்த புக்கு நமக்கு காமிக்கும் இதெல்லாம் அவர்னால தான். அது இந்த வசனங்களை ஒன்னொன்னா வரும். ஏன் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது? அவர் சித்தம், அவர் திருபை, அவர் வல்லமை, அவர் அன்பு, அவர் விருப்பம், அவர் நோக்கம், அவர் அழைப்பு, அவர் கிரியை, அவர் மகிமை, இதெல்லாம் அவர்னால தான், கிறிஸ்துவனால. இதெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு எப்படி தெரியும்? நான் என்னங்க கேரண்டி? வாழ்க்கையில கடவுள் ரட்சித்து உன்னை காப்பாத்தி மறு ஜென்மத்தின் அனுபவத்தை கொடுத்து உன்னை தகையில கூட்டு வந்து வெற்றிட்டாரா? இதெல்லாம் இதுல எல்லாம் பங்கு இருக்கு. சபையத்தான் அந்த சபையினுடைய மகிமையை அவர் எடுத்து காட்டுறாரு. பாருங்க, நீங்க படிங்க இதுல 3:9 படிங்க. தமிழ்ல வாசிக்கிறவங்க பேசிய 3 சபை எவ்வளவு மகத்துவமானதுன்றது இந்த புக்ல பார்த்து படிச்சுக்கணுமே.
தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின் வழியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் அவருடைய மர்மங்கள், கலாகாலமா மறைந்திருந்த மர்மங்கள், அதிசயங்கள் எல்லாத்தையும் எல்லா ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாராம், மறைச்சு மறைச்சு செஞ்சுட்டு வந்தாராம். அது மர்மமா இருந்துச்சான். என்னங்க அந்த மர்மம்? வரப்போற எல்லா காலத்துக்கும் சபை மேல இந்த ஐஸ்வர்யத்தையும் முழுமையும் கொத்தி எல்லாருக்கும் காட்டுவதற்கு, சபையை உயர்த்துவதற்காக அது செஞ்சுட்டு வரா. அப்படியெல்லாம் வரப்போ ஓகே, இதெல்லாம் ஒரு முன் ருசியா நான் கொடுத்துட்டு வரேன். ஆகவே இந்த சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு, எத்தனை பொக்கிசருக்கு நீங்க எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த முதல் மூணு அதிகாரங்கள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு காட்டுது. அந்த அடுத்த மூணு அதிகாரங்கள் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம குடும்ப வாழ்க்கையில, வேலை வாழ்க்கையில, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு காட்டு. தியாலஜி, நம்ம எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள்ன்றது குறித்த ஒரு இறைகள். அடுத்த மூணு சாப்டர்ஸ் பிராக்டிஸ், நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொந்த வாழ்க்கைகளுக்கு அப்படின்றது தான் காட்டுற ஆறு அதிகாரங்களை கொண்ட இந்த அருமையான புத்தகம். நான் சொன்ன மாதிரி 19 நிமிஷத்துல படிக்கணும், ஆனா அதோட விசாலங்கள் ரொம்ப பெரு. மார்ட்டின் லாயிட் ஜான்சன், பெரிய பெரிய மனிதர்கள் இதை ரொம்ப புகழ்ந்து கொட்டியிருக்காங்க இந்த புக்கை பத்தி. அதான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. மார்ட்டின் லாயிட் ஜான்ஸ் இந்த ஆறு சாப்டர்ஸ் வந்து 8 இவ்வளோ இவ்வளவு பெரிய புக்கு இவ்வளவு எழுதி வச்சிருக்கிறார் மனுஷன். சொல் சுருக்கம் தொருள் பெருக்கோன்ற மாதிரி அவரு இத சொல்றாரு. சுவிசேஷத்தின் மிக உன்னதமான பிரமிக்க வைக்கிற மாட்சிமையான வெளிப்பாடு, சுவிசேஷத்தின் உன்னதமான பிரமிக்க வைக்கிற வெளிப்பாடு தான் எபேசியர் புத்தகம். எஃப்எஸ் ப்ரூஸ் என்றவர் சொல்லியிருக்காரு, பவுலுடைய த குவிண்டெசன்ஸ் ஆஃப் பவுலிசம், பவுலுடைய உச்ச சாரம், பவுலுடைய எல்லா தியாலஜியுடைய உச்சமாக என்னங்க சொன்னா எபேசிய புத்தகத்தை சொல்லலாம். C.H. Dodd அப்படின்ற அவர் த கிரவுன் ஆஃப் பவுலிசம், பவுலுடைய கிருணம். வில்லியம் ஹென்ரிக்சன் என்று சொல்றாரு, மனித குலத்தில் இருக்கிற மனிதனால் ஏற்பட்ட மிக தெய்வீகமான சிறந்த உருவாக்கும் எபேசிய புத்தகம். காரணம் அவ்வளவு புகழ்ந்து கொட்டியிருக்காங்கன்னா போதுமா இதெல்லாம் உங்களுக்கு இந்த புக் இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு, ஏன் படிக்கணும்ன்றதுக்கு ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு. உண்மையா பெரிய சர்ச் பாஸ்டர், நல்ல சர்ச் பாஸ்டர். அவர் இந்த புக்கு ஆரம்பிக்கும் போது அவர் சபையில 500 இருந்தாங்களாம். ஆனா இந்த புக்கெல்லாம் படிச்சு அந்த மக்கள்லாம் இந்த புக்குனால பாதிக்கப்பட்டு அவங்க சபை 5000 மேல வளர்ந்துட்டாங்க. அது மாதிரி பெரிய லட்சியங்கள்லாம் எனக்கு இல்ல, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா ஒன்னா நடக்காது நமக்கு. ஆனா ஆண்டவர் சாதனங்களை பயன்படுத்துறாரு இல்லைங்களா. இந்த புத்தகத்தை அநேக மக்களை சபைகள் ஆசீர்வதித்திருக்காரு இந்த புத்தகத்தின் மூலமா. நமக்கு மத்தியில் அவர் என்ன செய்வாரோ நமக்கு கோர்த்திருந்தா பார்க்கணும். ஆகவே இது ஒரு ஆர்வத்தை தூண்டும் படிக்கு இந்த புத்தகத்தை நம்ம படிக்க போறோம். இது அருமையான புத்தகம். ரெண்டு காரியத்தை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இதை படிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் ஜபம் பண்ணுங்க, படிங்க. ஜபம் பண்ணணும், ஏன் ஜபம் பண்ணணும், இந்த புத்தகத்தை வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நான் ஆரம்பிக்கல. இது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது கூட தெரியல, அவ்வளோ விஷயம் இருக்கு. முகவரி எப்படி கொடுக்கறதுன்னு கூட நான் ஸ்ட்ரகிள் பண்றேன். நம்ம வந்து எந்த காரியத்தையும் ஒரு துணிகரமாக நமக்கு தெரியும்னு பார்த்தோன்னா அது ஆண்டவர் அந்த புக்கை மூடிடுவார். அந்த பொக்கிட்ட விட நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் மேல சார்ந்து ஆவியானவர் நம்ம கண்ணை புறக்கலாம் முடியாது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பொருத்தமான ஜபம் பவுல் அந்த 17 வசனத்துல செய்யறாரு. 1:17 வாசிங்களா, 17-19 அந்த ஜபத்தை கேளுங்க. இந்த ஜபத்தை தான் நம்ம பண்ணணும். எனக்காக பண்ணுங்க, உங்களுக்காக பண்ணுங்க.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்றிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்த ஆவியானவரோடும் கூட
1:17
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கின்ற நம்பிக்கை உள்ளதென்றும் பரிசுத்தமான விதத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ளதென்றும் தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடத்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின் வழியே விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா நேர்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
ஐஸ்வர்யம் சுதந்திரம் என்னன்னோ சொல்றீங்களே, எங்கெங்க சேல்டி, எங்கெங்க கோல்டு காயின், எங்கெங்க சூட்கேஸ் உங்களுக்கு மனசுல இருக்கலாம். என்னன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கண்ணை திறந்தாதான் பார்க்க முடியுங்க. எல்லாம் ஆவியானவர் நம்ம கண்ணை திறந்தா போலதான் சொல்றாரு. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மகிமை என்னதென்றும் அழைப்பின் மகத்துவம் என்னதென்றும் சுதந்திரம் என்னதென்றும் தேவன் உங்க கண்ணை திறந்தாதான் இதை பார்க்க முடியும். இல்லைன்னா கேட்டு கேட்டு தலையை தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இல்லைங்களா. ஆண்டு ஆவியானவர் நம்ம கண்ணை திறக்கட்டும். ரெண்டாவது படியுங்க, இந்த வாரத்துல ஒரு 19 நிமிஷம் கொடுங்க. 19 நிமிஷம் வார வாரம் வரத்துக்கு முன்னாடி எப்பவோ ஒரு வாட்டி ஒரு 19 நிமிஷம் உட்காந்து அந்த 5 புக்கை படிக்கிறோம். பைபிள் ரீடிங் படிக்கிறத 19 நிமிஷம் வார வாரம் படிச்சுட்டு வாங்க. நான் சொல்றேன், அற்புதமா ஆண்டவர் நம்மளை வெளிப்படுத்துவான். இந்த சத்தியம் யோகம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ரெண்டாவது ஒரு எபேசிய டூருக்கு முகவரியா ஆரம்பிப்போம். ரெண்டாவது நான் சொன்னேன், முதலாவது இதுல ஆறுக்கு சூண்ட பாக்குறேன். ரெண்டாவது எபேசிய டூருக்கு போகணும். ஓகே, டூருக்கு போனா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா. ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போறோம், வாங்க. இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க. ரோமர் எம்பையர்லயே மிகப்பெரிய 4வது மிகப்பெரிய பட்டணம் தான், பெரிய பட்டணம், ஒரு இலவசமான நகரம். அந்த நகரத்துல வந்து ஒரு நான் சிசிடி கொடுத்துருந்தேன், அதை நீங்க போடுங்க. அந்த நகரத்துல வந்து சுய ஆட்சிக்கு அவங்களுக்கு உரிமை ரோம் கொடுத்துருந்தாங்க. அதனால ரொம்ப சுதந்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு. பிலிப்பியர் மாதிரி இல்ல, இவங்க வந்து கடலுக்கு அருகாமல் இருந்த ஒரு பட்டணம். ஆனால் அவங்க பாருங்க எப்படி போட்டிருக்கு கடல் தானே, அங்க பாருங்க எத்தனை தீவுங்க. அதனால கப்பலுங்கெல்லாம் அந்த ஊருக்கு போறது ரொம்ப கஷ்டம். கப்பலுங்க ஹார்பர் இல்லைன்னா வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது அந்த காலத்துல இல்லைங்களா. ஊருக்கு வியாபாரம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால வியாபாரம் பண்ண முடியாம கப்பல்லாம் நேவிகேட் பண்ண முடியாத ஒரு நகரமா இருந்ததுனால அவங்களுடைய ஒரே பொருளாதார உயிர் வாழ்வு அவங்க ஊர்ல இருந்த மாபெரும் ஆலை கோயில். அந்த கோயில் வந்து அர்த்திமேஸ் என்ற தேவதைக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். ரோமர்ல அவங்க எதேசியர் அதுக்கு அர்த்திமேஸ் பேரை கொடுப்பாங்க. ரோமர்ல அது கொடுக்கிற பேரு டயானா, டயானா தேவதையுடைய ஒரு கோயில், மாபெரும் கோயில். நீங்க என்ன வேளாங்கடியை பார்த்துருக்கீங்க, இந்த கோயிலை பார்க்கணுமே. 200 வருஷத்துக்கு மேல எடுத்துச்சான் இந்த கோயிலை கட்டுவதற்கு. அந்த காலத்துல இருந்த உலகத்திலேயே 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் இந்த கோயில். மிக சிறந்த கட்டடம் ஒரு எடுத்து இருக்காரு, மனித வரலாற்றிலேயே மிக உயர்ந்த சிறந்த பெரிய கட்டடம், நம்ப முடியாத ஒரு ஆர்கிடெக்சரு. கைத பார்த்தாவே பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு கவிதை, கிரேட் கவிதை எழுதுற ஒரு எழுதி இருக்கிறாரு கவி, நான் உலகத்துல எல்லா அதிசயங்களையும் பார்த்திருக்கிறேன், ஆனா அர்த்திமேசுடைய வீட பார்த்த உடனே வேற எல்லாமே எனக்கு அதுக்கு முன்பதாக மங்கி போயிருக்கு. சூரியன் ஒலம்பஸ்ஸை விட அடுத்ததாக, ஒலம்பஸ்னா அவங்க ஊர்ல இருந்த பெரிய மலை, அதை விட அடுத்ததாக பார்த்த மிக சிறந்த கிராண்ட் கட்டடம் அர்த்திமேசுடைய வீடு தான். அவ்வளவு பெரிய ஆலயங்க உலகத்திலேயே ஒப்பிட முடியாத கிராண்ட். அதனோட விசாலமான டைமென்ஷன்ஸ், ரொம்ப காஸ்ட்லி பொருள். 200 வருஷம் உலகத்துல இருக்கிற எல்லாருமே எடுத்துட்டு வந்து அவங்க பொக்கிஷத்துல கொட்டினாங்க. பெரிய பெரிய மார்பல்ல கட்டின பில்லர்ஸ், எத்தனையோ வருஷங்கள் சேர்த்து வச்சு ரொம்ப காஸ்ட்லி விக்கிரங்கள், அந்த ரொம்ப அற்புதமா டெக்கரேட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு செதுக்கி இருக்கிற இடங்களும் பார்த்தா மெய்மறந்து போகும். அப்படி ஒரு ஆலயம். அந்த ஆலயம் தான் அந்த நகரத்துக்கு அடையாளம், மையமே. அதனால யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த கட்டடத்துக்கிட்ட வரீங்க, வா, இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடம். ஒருவேளை உங்க மனக்கண்களால் யோசிச்சு பார்க்கணும், தேசிய பட்டணத்துக்கு போகும்போது அந்த ஆலயம் தான் அந்த முழு ஆசியாலேயே எபேசு பட்டணத்தை ஒரு மத மையமாக மாற்றினது. எல்லாம் ஒரு காயின்ஸ் எல்லாம் இந்த ஆலயம் இருக்கும். அந்த எவ்வளவு அந்த ஆலயம் முக்கியம்னா, மிகப்பெரிய சம்பளம் வாங்குறவன் அந்த ஊர்ல மற்றவங்களை எல்லாரும் விட அந்த ஆலயத்துல பெருக்கிறவங்க கூட பெரிய சம்பளம், பெரிய பிசினஸ். எல்லா ஆசியால இருக்கிற எல்லா தேவர்களை விட மிகவும் நாடப்பட்ட ஒரு தேவதை வந்து டயானா. தூர 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 தேசத்துல இருந்தெல்லாம் பயணம் பட்டு வருவாங்க இந்த ஆலயம் தரிசனத்திற்காக, இந்த புனித பயணத்திற்காக. டூரிஸ்ட் வந்து குவிவாங்க அந்த ஊர்ல. அந்த டூரிசம், அந்த பயண புனித பயண டூரிசம்னால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரிட்டாங்க, எக்கச்சக்கமாக வருவாங்க ஊருக்கு. அங்க இருக்கிற சில்வர் ஸ்மித், வெள்ளி தொழிலாளிகள் வந்து வெள்ளியில சின்ன சின்னதான் அந்த விக்ரம் டயானா அது செஞ்சு உரலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஹோட்டல், அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஒரே பிசினஸ். எதனால? இந்த ஆலயத்தை பாக்கிறதுக்கு மக்கள் வருவதுனால. வரும்போது சும்மா எல்லாம் வரமாட்டாங்க, வந்து வந்து கட்டிட்டு போவாங்க பணத்தை, எக்கச்சக்கமா கட்டிட்டு போவாங்க பணம் தங்கமோ. எந்த அளவுக்கு இந்த ஐஸ்வர்யத்துல வளர்ந்து போச்சுன்னா, இந்த ஆலயம் அவங்களுடைய ட்ரெஷரி மத்த ஊர் ராஜாங்களுக்கு கடன் கொடுக்குமா, லோன் கொடுக்குமா, பேங்க் மாதிரி மாறி. அவங்க தேசத்தை நடக்கிறதுக்கு காசு இல்லைன்னா வந்து டயானாவுடைய ஆலயத்தை அப்புசாரி கிட்ட வாங்கிட்டு போவாங்க, லோனா கொடுங்க அப்படி. அந்த அளவுக்கு ட்ரெஷரி அப்பாடி. புரியுதுங்களா? ஆலயம் எவ்வளவு முக்கியம். விக்ர ஆராதனுடைய கோட்டையாக திகழ்ந்த ஒரு இது ஆலயம். இதோட மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவதையுடைய தரிசனம் பார்க்கலாம்னு போனீங்கன்னா உள்ள பரலோகத்திலிருந்து விழுந்த ஒரு கலை. அந்த ஆலயத்தினுடைய படம் இதுதான், அந்த ஒரு பிக்சரா வரைஞ்சிருக்காங்க. கீழே இருந்து மூணாவது போங்க. இந்த சிலை பரலோகத்திலிருந்து விழுந்த சிலை. மூணு சிலை என்று சொல்லுகிற அந்த டயானாவுடைய உருவம், அது வந்து அநேக ஒரு மார்புகளை கொண்ட ஒரு தேவதை. ஒரு சூப்பர் ஃபர்டிலிட்டி, ஒரு கருவுத்தல், ஒரு விளைச்சலுக்கு ஒரு தேவதையாக அநேக மார்புகள் அகோரமா இருக்கும். அந்த படம் அக்னியா இருக்கும். அதைத்தான் வந்து ஆராதிக்க எல்லாரும் வருவது. அந்த தேவதையை ஆராதிப்பதற்காக அந்த கட்டடத்துல ஆலயத்துல குவிஞ்சு கெடுக்குவாங்க தேவதாசிங்க, வேசிங்க. அவங்க பூசாரிங்க. அவங்களோடு உடற்பு கொள்ளும் போது அவங்களுடைய பொருளாதார நிலைமை மிகவும் மேன்மைப்படும்ன்ற நம்பிக்கை. இதான் அந்த ஆலயம். மிக கேவலமான, அருவறுப்பான, மாறுபாடான பாலிய உறவுகள் அந்த ஆலயத்துல புனித உறவுகள் என்ற பெயர்ல நடக்கும். டயானா இதை நம்பி அப்படி வருவாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆலயம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்ததுனால எல்லா விதமான மந்திர தந்திரங்களும் அங்க நடக்கும், எல்லா விதமான சூன்யங்களும் அங்க நடக்கும், சாஸ்திரி எல்லாம் அங்க நடக்கும். அவங்க பல புத்தகங்களும் எழுதி அந்த ஆசியால இருக்கிற எல்லாருக்கும் எப்படி சூன்யம் செய்யணும், எப்படி மந்திரம் செய்யணும், எப்படி பில்லி சூன்யம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தது இந்த ஊர்ல இருந்துதான். பாருங்க, புக்ஸ் இங்கெல்லாம் விற்பாங்க. இதான் இந்த அம்மாவுடைய தரிசனம். இதுதான் உருவம் அந்த அம்மா, இது தயானா. இது இந்த புக்ஸ், மர்மமான புக்ஸ், ஃபேமஸ் புக்ஸ் விற்பாங்க எபேசியர்ல இருந்துதான். அதுல வந்து பில்லி சூனியம் எப்படி செய்யணும், நேக்ரோமான்சியில வந்து செத்தவங்களோட எப்படி பேசணும் அது சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த புக் எழுதி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த அஸ்ட்ராலஜி, குறி சொல்றது எப்படி, எதிர்காலத்தை சொல்றது எப்படி, ஆவிகளோடு எப்படி பேசுறது, உடம்பு சரியில்லையா ஆவிகளை உங்க உள்ள வர வச்சு எப்படி சுகத்தை பெறுது, ஆவிகளுடைய வல்லமை எப்படி உங்களுக்குள்ள பெறுது, யாருக்காவது பிடிக்கலையா அவங்களுக்கு போய் எப்படியாவது தீங்கு நடக்கணும், அவங்களுக்கு குடும்பத்துல அழிஞ்சு போகணும், பிசினஸ் லாஸ் ஆகணும், வியாதி வரணும்னு சூனிய வைக்கிறதெல்லாம் அதுக்கு ஒரு பாடம் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை யாராவது மயக்கணுமா, காதல் வயப்படுத்தணுமா, அவங்களை எப்படி ஹிப்னோடைஸ் பண்ணி உங்களை லவ் பண்ண வைக்கிறதுன்றதுக்கு ஒரு சூனியம் இருக்கு. எஜுகேஷன் சென்டர் பட்டணம் நிறைய புக்ஸ் எழுதி வச்சு அங்க ஒரு லைப்ரரிய, நம்ம வச்சிருக்க லைப்ரரி என்ன அவங்க வச்சிருக்காங்க, அந்த லைப்ரரி பேரு எட்டிசியா கிரமாட்டா அப்படி. இதெல்லாம் இருக்கும், செய்யறது அந்த செய்யறது, மந்திர செய்யறது, செய்யல கற்றுறது எல்லாம் இருக்கும். எல்லா விதமான எல்லா முழு ஆசியாலையும் இதெல்லாம் அவங்க கத்துட்டு போவாங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன அந்த சில்வர் விக்ரமோ, அவங்க கொடுக்கற புக்ஸும் பயங்கர காஸ்ட்லி, வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க, ஊரெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதுதாங்க ஹெபேசு பட்டணம் எப்படி இருந்துச்சு. ஐயோ நேரா போய் பார்க்கலையே, உங்களுக்கு யாராவது இருக்கா? இதுதான் இருந்துச்சு அந்த ஊர். இந்த ஊருக்குள் ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் வந்த, அவர் பேர் பவுல். அந்த மனுஷன் வந்ததுதான் ஊரே மாறி போச்சு, ஊரே மாறி போச்சு. அந்த ஊரு இப்படி இருந்த ஊரை எப்படி பண்ணிட்டாரு, நீங்க எடுத்துட்டீங்களா? ஓகே டயானா, நான் இன்னைக்கு அந்த பேரு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதுனால அந்த ஊரை பத்தி எப்படி ஊரு இப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு சர்ச்சையில இருக்கு, அடையாளமே இல்லாம பாலழிஞ்சு போயிருக்கு அந்த ஊர். ஆனா இன்னைக்கும் எப்படி பட்டணம் உலகம் முழுவதுமா தெரியப்படுறது எதுக்கு, அங்க ஒரு சபை இருந்துச்சு, அந்த சபைக்கு மிகச்சிறந்த ஒரு ஊழியக்காரன் தேவ மனுஷன் ஒரு நிருபத்தை அனுப்பியிருக்கிறார். அதுக்குதான் எபேஸ் பட்டணம் தெரியுது. இந்த டயானா யாரு யாருன்னு எல்லாம் யாருமே தெரியாது. ஏன் அங்க ஒரு மனுஷன் நுழைஞ்சார், அந்த நுழைஞ்சதுதான் அந்த ஊரே பாதிக்கப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு அந்த கதை தான் நமக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:19 போட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல படிக்கலாம், நான் வேகமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட 18:19 உங்களோட படிக்கணும்னு என்கரேஜ் பண்றப்பதான் எனக்கு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பவுல் வந்து 3 மிஷினரி ஜேர்னி போயிட்டு வந்தாரு, நமக்கு தெரியும். அவர் 2வது ஜேர்னி போகும்போது என்ன ஆச்சு, கொரிந்து பட்டணத்துக்கு போய் அவர் முடிய பருவாயிலே எபேசு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து அந்த ஜப ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. பண்ண உடனே அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அங்க ஒரு யூதர்கள் ஜப ஆலயம் இருந்திருக்கு, அவங்கெல்லாம் ரொம்ப இருங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க புதுசா சொல்றீங்களேன்னு. இல்ல நான் இப்போ என்ன சொல்ல முடியாது, நான் போன ஜேர்னி முடிஞ்சு நான் திருப்பி வரும்போது ரெண்டா வரேன் 3வது மிஷினரி ஜேர்னின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்போலோன்றவர் அங்க போய் கொஞ்ச நேரம் ஊழியர் செய்தாரு. பிரிசில்லா அக்கிலாவோட அங்க போனார் பவுல். பவுல் போய் திருப்பி அவர் சொன்ன மாதிரியே எபேசு பட்டணத்திற்கு 54 AD வந்து வரும்போது அங்க சில சீஷர்கள் வந்து யோவான் ஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இயேசுவை பத்தி சரியா தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு இயேசுவை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் ஜப ஆலயத்துக்கு போய் அவர் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 3 போய் இயேசுவை பத்தி சொல்லி சொன்ன உடனே சில பேர் கேட்டாங்க, நம்பினாங்க. இன்னும் அநேக பேர் அவர் எதிர்க்க ஆரம்பித்தார். அப்ப பவுல் என்ன பண்ணாரு, சரி இனிமே நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து பிரிச்சுக்கிட்டு அங்க ஒரு டரேனஸ்ன்ற ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம், ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துல இருந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சு 2 அங்க ஊழியர் செய்தார். அந்த கதைநேற்று ஸ்கூல்ல 2 ஊழியம் செய்ததனுடைய விளைவுகள் என்ன ஆச்சு, ஊரே மாறி போச்சு. என்னென்ன ஆச்சு, முதலாவது நேர விசுவாசிகள் யூதர்களும் புறமதஸ்தர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க சுவிசேஷத்துக்கு. 2வது சுவிசேஷம் 19 அப்போஸ்தலர்கள் 19:10 வாசிங்க, முழு ஆசியாலையும் சுவிசேஷம் கேள்விப்பட்டது அப்படின்னு வருது. ஏன் முழு ஆசியால இருந்து வர்றாங்க அர்ச்சினியத்தை பாக்குறதுக்குன்னு. பார்க்க வரும்போது பவுல் இந்த ஸ்ட்ராட்டஜியில எப்படியோ இந்த ஸ்கூல்லயும் வந்து சுவிசேஷத்தையும் கேட்டு போயிருவாங்க. வரலாம் ஊரெல்லாம் அங்க அத்திமேக பார்க்க வரும்போது இவர் காஸ்பல சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. பாருங்க 19:10 படிங்க, அப்போஸ்தலர் நடபடிங்க.
2 இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும்
பாதிக்கப்பட்டது. சமுதாய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. என்ன பாதிப்பு, 19வது வசனத்தை படிங்க.
மாய இசைக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுத்தரித்தார்கள்.
அவைகளின் என்ன பண்ணாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் 7 அதையும் அசுத்தத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள எல்லாரும் வெளியே போட்டு கொளுத்துனாங்களாம். கொளுத்து காசி புக்கு எவ்வளவு வேலை வித்துருக்கிறாங்க, அதெல்லாம் இனிமே எவனும் படிக்க கூடாதுன்னு கொளுத்துனாங்க. 50 ரொம்ப காஸ்ட்லி. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆலயத்தின் பிசினஸே படுத்துருச்சுங்க. ஆலயில போக மாட்டேன்றாங்க, அவங்க கொடுக்குற அசுத்தத்தை விக்கிரத்தை வாங்க மாட்டேன்றாங்க. அதனால என்ன ஆச்சு பாருங்களேன், 25வது வசனத்துல ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குது. டிமிட்ரியஸ் கூப்பிட்டு என்ன சொல்றான் படிங்க,
இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியாக அவையை நேரிட்டது அல்லாமல் மகாதேவியாகிய தியானருடைய கோவில் என்னென்று கோவிலுக்கும் ஆசியா முழுவதையும் பூச்சக்கரமும் சேவிக்கின்ற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான்.
என்ன பாதிப்பு, ஆலயம் பிசினஸே படுத்துருச்சு இந்த பவுல்னால. ஏன், கைகளால் செய்யப்படுகிற தேவர்கள் தேவர்கள் என்னன்னு ஊர்ல எல்லாருக்கும் ஆசையா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இந்த கோயிலே இல்லாம பண்ணிடுவான் போல இருக்குதே இந்த பவுன் அப்படின்னு சொல்லி பிசினஸ் மேக்கிங் நடக்குது. அதனால ஒரு பெரிய பிரளயம் நடக்குது, ஒரு பெரிய சண்டை நடக்குது, எல்லாம் பாத்துக்கலாம் நீங்க போய் படிக்கும் போது. அந்த ஊர்ல ஏற்பட்ட சபைக்கு தான் இவர் லெட்டர் அனுப்புறேன். எப்படின்னா இப்படி மாற்ற முடியும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல விக்கிர ஆராதனையோ பில்லிசோனியமோ வேளாங்கண்ணில நடக்கிறது, திருப்பதியில நடக்கிறது, அயோத்தியால நடக்கிறது, இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்ம ஊரை பத்தி பேசுற மாதிரி இல்ல. மும்பை கோவால நடக்கிற தேசித்தனங்கள் அசுத்தங்களை பத்தி பேசுறது பத்தி இல்ல இந்த தேசியம். ஏங்க நம்ம ஊருகள நம்ம நடக்க முடியாது. இப்ப இருக்கிற இந்த மாதிரி தேசிய பட்டணத்துக்குள்ள போய் இதே மாதிரி ஒரு எபேசியர் பட்டண சபையை ஏற்படுத்தும்படிக்கு செய்யணும்னா ஆண்டவர் ஏன் செய்ய முடியாது? நம்ம இதே தேவனை தானே நம்புறோம். நம்ம ஊர்ல எத்தனை பார், எத்தனை கோயில்கள் எல்லாம் பிசினஸ் இல்லாம எங்க வீட்டு பக்கத்திலேயே அறிவு ஒரு கோயில், ஒரே ரஷ், ஒரே சாப்பாடு. அது பிசினஸ் இல்லாம ஆக்கக்கூடிய தேவன் நம் தேவன். ஆளே அடையாளம் தெரியாம ஆக்கக்கூடிய தேவன். அந்த லாஸ்ட் பிக்சர் போடுங்க. இப்போ அந்த கோயில் இருந்தாருங்கதா, அந்த கோயில் இல்ல இதான் அந்த கோயில் எப்படி இருந்த கோயில் எப்படி ஆச்சு பாருங்க. கேட்பாரு மேற்பாரு இல்ல, அதே மாதிரி செய்யக்கூடிய தேவன் தான் நம்ம தேவன். இது டர்க்கியில இன்னமும் இருக்கு, அந்த கோயிலுடைய அடையாளம் இல்லாம போயிடுச்சுங்க. இந்த சபையாக நம்முடைய வேலை என்னங்க, கூட்டு கூட்டு சேர்த்துக்கிட்டு குண்டு கட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு அப்படியே ஆயத்தை முடிச்சுறது இல்லைங்க நம்ம வேலை. தேவன் ஒருவேளை மனிதர்களை நமக்கு மத்தியில எழுப்பி பக்தியிலயோ வைராக்கியத்திலயோ குணத்திலயோ மனிதர்கள் எழும்புனாங்கன்னா அந்த மனிதர்களை ஆயத்தம் பண்ணி இந்த உலகம் முழுவதுமாக அனுப்பி சபைகளை மாற்றினாங்க தானே. நம்முடைய வேலையை நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்க அதை எப்படி செய்யறது? அவர் மாதிரி ஒரு மிஷினரி எபேசு பட்டணத்துக்கு அவர் எப்படி போனாரு, எப்படி செய்வாரு அப்படின்றத அவர் பின்னாடி போய் பார்த்து கத்துக்குவோமா? நாலு கொள்கைகளை நான் பார்த்து அதை உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்னு பாக்குறேன். உண்மைதான், ஒரு சபை ஏற்படணும்னா அது தேவனுடைய இறையாண்மை சித்தம் தான் இருக்கணும். ஆனா தேவன் அந்த சித்தத்தை சாதனங்கள் மூலமா தானே பயன்படுத்து. அவர் பயன்படுத்துகிற நாலு சாதனங்கள் என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட எபேசியத்தை தகர்த்து அந்த ஒரு சபையை இயேசுக்கு கொடிய நாட்டிட்டு, ஒரு சபையை நாட்டிட்டு காலாகாலத்துக்கும் அந்த சபை இயேசு பேர் சொல்லும்படிக்கு, அந்த நகரமே இயேசு பேர் சொல்லும்படிக்கு மாத்தின அந்த நாள் இன்னைக்கும் நடக்காதா? இந்த நாலு காரியங்கள் இருந்தா நடக்குங்க. என்ன நாலு காரியங்கள்? ஒன்னு போர் எம் எம் ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு, மிஷன் மைண்டட் சர்ச், மேட்டர் மெத்தட், எல்லாமே என்ல வரும். தேவன் நியமித்த நாலு சாதனங்கள். ஒரு மிஷன் மைண்டட் சர்ச், ஒரு சுவிசேஷ பாரம் கொண்ட காட்சி கொண்ட ஒரு சபை, மிஷன் மைண்டட் சர்ச். எந்த சபை ஆரம்பிக்கிறதும், எங்கேயாவது ஒரு சபை ஆரம்பிச்சுன்னா அந்த சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு சபையில ஒரு மிஷன் மைண்டட் சர்ச் இருந்துச்சு ஒரு ஊர். அந்த ஊர்ல அந்த சபை பாரத்தோடு சுவிசேஷத்திற்காக ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவணுமே ஜபித்ததுனால தான் அதோட விளைவாக அந்த சபை வந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சபை வந்ததுக்கு காரணம் இங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13 அந்தியோகியா சபைன்னு ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபை வளர்ந்துகிட்ட சபை, அந்த சபையில மக்கள் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. பவுல் அங்கத்தா இருந்தார், பார்னபஸ் அங்கத்தா இருந்தார், பவுல் ஒரு ஊழியக்காரனாவே இருக்கு. அந்த சபையில என்ன ஆச்சு? 13:2 வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர்கள்
பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீங்கள் எனப்பட்ட சிமியோனும் சிறேனே உடனாகிய லூயிஸும் கார்பத்து தேசத்தில் தேசாதிபதி ஆகிய ஏரோடனை கூட வளர்க்கப்பட்ட மனாலியும் தமிழும் சீர்கதர்களாகி போதர்களாகி இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசத்தை கொண்டிருக்கும் போது,
கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஏன் உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் செஞ்சு உபவாசம் வந்து அவங்களுடைய பாரத்தை காட்டுது. சுவிசேஷம் பரவணுமே, ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் தான், நீங்க என்ன செய்யணும்? வேலையாட்கள் ஆண்டவர் அனுப்பணும்னு நீங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த சபை அதை செய்து இந்த பாரத்தோடு ஜபம் பண்ணு. தீவிரமா அவங்களுடைய சுவிசேஷ பாரத்தை உபவாசத்தோடு அவங்க செய்யும் போது என்ன ஆச்சு? பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்.
இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து பவுலையும் பர்ணபாசியும் நான் அழைத்த வேலைக்கு நிர்ணயிங்க அப்படின்னாரு. அப்போ உபவாசம் பண்ணி அவங்க அனுப்புனாங்க. பாருங்க, சபைகள் தானா வந்துடுறது இல்லைங்க. சும்மா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கனவு கண்டுகிட்டு இருந்தா வர்றது இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் மைண்ட் சர்ச் நல்லா சபை ஆரம்பிக்கிறது, பாரத்தோடு ஜபித்து தியாகத்தோடு மக்களை கட்டி வளர்த்து அவங்கள அனுப்பும் போது அந்த மக்களுக்கு சப்போர்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பும் போது தான் சபை வந்துச்சு. ஏன் ரோமர் 10:13 இதுதானே சொல்றாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் விசுவாசிக்கலன்னா எப்படி கூப்பிடுவாங்க, அவர்கள் கேட்கலன்னா எப்படி விசுவாசிக்குவாங்க, அவர்கள் பிரசங்கி இல்லாம எப்படி கேட்பாங்க, ஒரு பிரசங்கி அனுப்பப்படலன்னா எப்படி போவாங்க. இதாங்க மிஷன் மைண்டட் சர்ச் செய்யணும், ஒரு பிரசங்கி அனுப்பணும். ஏன்னா அவர் போய் பிரசங்கம் பண்ணும் போது தான் கேட்பாங்க, கேட்கும் போது தான் விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படும் போது தான் ஒரு சபை ஏற்படும். இந்த பாரம் நமக்கு இருக்கா, நம்ம ஆண்டவரை மக்களை எழுப்பணும், ட்ரெயின் பண்ணணும், மினிஸ்ட்ரிக்கு அனுப்பணும். இது அங்க ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல பாஸ்டர் பாலா அவருடைய சர்ச் அவருக்கு தயார் பண்ணி அவரை அனுப்பணும்னு ஒரு பாரப்படலன்னா இன்னைக்கு ஜிஆர்பிசி பெங்களூர் இருந்திருக்குமா, சென்னை கிரேஸ் சர்ச் இருந்திருக்குமா, மதுரையில ஒரு சர்ச் இருந்திருக்குமா, இல்லையே. அப்படி ஒருத்தர் வரல, அப்படி ஒருத்தர் அனுப்பப்படலாம், எந்த சபையும் இருந்தா முதலாவது தேவரைய தேசப்பட்டினத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதுக்கு முதல் காரணம் ஒரு மிஷன் மைண்டட் சர்ச். இல்லைன்னா நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதோ நம்ம திருப்பதி வேளாங்கண்ணி அதே வளர்ந்துகிட்டு இருக்கோம் தான், ஒன்னும் இருக்கா. ரெண்டாவது ஒரு மனுஷன் என்ன மாதிரி மனுஷன், இப்பேற்பட்ட சாத்தானுடைய கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இவ்வளவு பயங்கரமான நரக்குகிற மயக்கிற கட்டடங்களுக்கு நுழைந்து ஏசுக்கு கொடிய நாட்டி வருகிற மனிதர்கள் யாரு, எப்பேற்பட்ட மனிதர்கள். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்பேற்பட்ட வேலைக்கு பயன்படுத்தணும். நம்ம எப்பேற்பட்ட மனிதர்களா இருக்கணும் பார்த்து படிக்கிறோம். நிறைய அதுல விஷயம் இருந்தாலும் ரெண்டு பொதுவா சொல்லணும். ரெண்டு என்ன, இப்படிப்பட்ட மனிதர்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவைய குணத்தை பிரதிபலிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு அடிமை. அவர் சொல்லியா இயேசு கிறிஸ்துடைய அடிமைனா எழுதுறார், எதனால அடிமை, என் விருப்பத்தினால நான் அடிமை ஆனது இல்லை, தேவனுடைய சித்தத்தினால் அப்போஸ்தலன்னு இந்த விருப்பத்திலேயே எழுதுற. தேவன் அழைச்சி வெளியில உள்ளுக்குள்ள என் அழைச்சி அந்த சபையினால வெளிப்பிரகாரமா உறுதி கொடுத்து எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷன், நான் இயேசுடைய அடிமை. அப்போஸ்தல நடவடிக்கை 20:18-19 எடுத்துக்கல, அவர் அவரை பத்தி நல்லா படிச்சுக்கலாம். ரெண்டு வசனத்துல சுருக்கமா சொல்றாரு பாருங்க என்ன அவரு. அவன் அவர்களை நோக்கி எதேசு பட்டணத்து இந்த பட்டண தலைவர்களை பார்த்து தான் சொல்றேன், அவர் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்தது முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுக்கு என்ன விதமா இருந்தேன் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எந்த விதமா இருந்த, அது கடைசியில சொல்றாரு, நான் கர்த்தரை சேவித்தேன், நான் ஆசியால கால் வச்சதுல இருந்து என்னை எப்படி பாத்தீங்க, தொடர்ந்து ஆண்டவரை சேவிச்சதை தான் நீங்க பாத்தீங்க, நான் ஒரு ஆண்டவருக்கு அடிமையா தான் இருந்ததை பாக்கல என் ஜி. அதுக்கப்புறம் சொல்ல போறாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியத்தை முடிப்பதே விரும்புவேன், ஜீவனே நான் அருமையாக எண்ணேன். இப்படிப்பட்ட சபையை கற்றுத ஆண்டவர் வாலண்டியர் இல்ல, ரெண்டு மூணு செஞ்சுட்டா ஒரே அவங்களை புகழணும்ன்ற ஆளுங்க இல்ல. இயேசு கிறிஸ்துடைய மகிமையோ உயர்வையோ மகத்தையும் எந்த அளவுக்கு பார்த்து அவர் கிருபைய ருசிச்சிருக்காங்கன்னா ஆண்டவருக்கு போய் ஆண்டவரே நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு தன்னை அர்ப்பணித்த மக்களை மனிதர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துறார். அந்த மாதிரி மக்கள் வந்து இயேசுனால கவரப்பட்டு என்ன வில கொடுத்தாலும் அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பார்ப்பாங்க. எதிர்ப்புகள் அவங்களை அசைக்காது, கஷ்டங்கள் அவங்களை அசைக்காது, உலக கவர்ச்சிகள் அவங்களை தசம் திருப்பாது, பெரிய பெரிய சம்பளங்கள் அவங்களை வழிமாட்டாது, உலக அற்பமான உலக இன்பங்களும் உலக வசதிகளையும் அவங்க ஆண்டவருடைய சித்தத்தை மறக்கிறதுக்கு காரணம் சொல்ல மாட்டாங்க. தேவன் கொடுத்த வேலையை நான் முடிப்பேன், இயேசு உடைய நான் அடிமையான வாழ்கிறவர்கள் அப்பேற்பட்டவர்கள் தான் வச்சு ஆண்டவர் சபையை கத்துறாரு. சும்மா நயனு அலமோதிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிப்பட்ட மக்களை வச்சுதான் ஒரு நகரத்தையே திருப்பி போட முடியும் ஆண்டவர். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துடைய குணத்தை பிரதிபலிக்க, இயேசுக்கு அடிமை மாத்திரம் இல்ல ஒரு குணத்தை பிரதிபலிக்கிறாங்க. அந்த வசனத்துல சொல்ற பாருங்க, மூணு காரணத்தை சொல்ற, நான் எப்படி சேவித்த, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்களுடைய தீமையான யோசனைகளுக்கு எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு இந்த மூணு குணங்கள் இயேசுவை பிரதிபலிக்கல. வெகு மனத்தாழ்மை, வெகு மனத்தாழ்மை, அந்த மனுஷனுடைய மனத்தாழ்மை என்ன சொல்றது? தன்னை பற்றிய எண்ணம், செல்ஃப் அசெஸ்மெண்ட். மனத்தாழ்மைனா அதான், என்ன பத்தி எண்ணம். யோசிச்சு பாருங்க, அசாதாரணமான கிஃப்ட் இந்த மனுஷனுக்கு. அந்த எதிர்த்து படிச்சா தெரியும், அந்த மனுஷனை தொடருது இல்லை, அவர் மூக்கு சிந்தி போட்ட கர்ச்சிப்பை எடுத்துட்டு போய் யாராவது உடல் சரியில்லாத அவங்க மேல வச்சா டிஷ்யூ பேப்பரை, அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆவியான ஒரு பவர் அவருக்குள்ள இருந்துச்சு. என்ன யோசிப்பாங்க, அவருடைய சாதனைகள் என்ன, உலகம் மிஷின்ஸ் என்ன, எத்தனை சபைகள் என்ன, புதிய ஏற்பாடு 70% எழுதி வச்சிருக்கிறதுனா. ஆனா அவரை பத்தி அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னில் எந்த நன்மையும் இல்லை, நான் பாவிகளையே பிரதான பாவி. செல்ஃப் அசஸ்மெண்ட், தன்னை பத்தி நினைக்கிறது. தேவன் வரலாற்றுல வல்லமையா பயன்படுத்தின எல்லா மனுஷர்களுடைய குணத்தை பாருங்க, இது இருந்தே இருக்கும். அது ஜார்ஜ் ஹிட்ஃபீல்டா இருக்கலாம், இல்ல வெஸ்லியா இருக்கலாம், இல்ல தோஜனா இருக்கலாம், அவங்க பேரத்தினாவே 10,000 பேர் வருவாங்க, பேர்பட்ட ஃபேமஸ் ஆன ஆளுங்க. ஆனா அவங்க தங்களை பத்தி ரொம்ப தாழ்மான எண்ணம் கொண்டிருப்பாங்க, அதாங்க மனத்தாழ்மை. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அது இருக்கா நமக்குள்ள? கால தூக்கிட்டு போற ஆளுங்களா நம்ம? தனக்கு ஆள் எடுப்பதற்கு வாலிபர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆர்வம் இருக்கான்னு ரொம்ப பார்க்க மாட்டாரு, ரொம்ப அறிவு இருக்கான்னு பார்க்க மாட்டாரு முதலாவது. அதெல்லாம் தேவைதான், ஆனா அது ஒன்று முக்கியம் இல்லை. ஏன்னா வாலிபத்துல எல்லாம் இருக்கலாம், இயற்கை மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் அது ஆர்வம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். என்ன பார்ப்பாரன் தெரியுமா? நீ வாலிபனா இருந்து உனக்கு மனத்தாழ்மை இருக்கா? ஏன்னா அதுதான் இருக்கா, இயற்கை மனிதனுக்கு அது இருக்கவே இருக்காது, வாலிபனுக்கு இருக்கவே இருக்காது. மனத்தாழ்மை, அப்பேற்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் பயன்படுத்து. ரெண்டாவது ஒரு எண்ணங்க இருந்து இயேசுவை, இயேசுக்கு இருந்த இதே சிந்தனை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தியா, அவர் மனத்தாழ்மை எவ்வளவு இறங்கி வந்தார். இப்படிதான் இயேசுவை பிரதிபலித்தார். ரெண்டாவது எப்படி கிரகித்தாரோ, மிகுந்த கண்ணீரோடு. அது திருப்பி அவன் 31வது வசனத்துல சொல்றார், அப்போ சொன்ன 20 மூன்று வருஷ காலம் இடைவிடாம வீடுதோற இருந்த கண்ணீரோடு. ஏன் இந்த கண்ணீர்? சில பேருக்கு கண்ணீர்னா வீக் கேரக்டரா இருந்தா அழுவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? சில பேருக்கு டிராமாவுக்கு அழுவாங்க, அவங்க ஏதாவது கஷ்டம் டக்குன்னு அழுதுடுவாங்க, எல்லாரையும் அதே மயக்கிடுவாங்க, அழுது அழுதே மயக்கிடுங்க எல்லாரையும். அப்படியா பவுல் இல்லையே? பவுலுக்கு மிகுந்த வேதனை மனசுலயே தன்னுடைய ஆண்டவருடைய மனசை கொண்டு வர்றார். அந்த ஆண்டவருடைய காரியம் மிகுந்த அக்கறையும் பாரமும் இருந்ததுனால தான் ஏசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து அவர் கண்ணியா மன உருகினாரே, எருசலேம பார்த்து அவர் கண்ணீர் விட்டாரே. அந்த மாதிரி தான் ஒருவேளை பவுல் எபேசு பட்டணத்துக்கு போகும்போது வேற யாரையாவது கேட்டிருந்தோம்னா, எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணங்கோ, அதுவும் அவங்களுடைய மதமோ ஆலயமோ ஒப்பிட முடியுமா? அவங்கள மாதிரி ஜனங்க வேற ரோமர் எம்பையர்லயும் ரொம்ப மதவாத பிடிச்சவங்க, ரொம்ப தேவ பக்தி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் போகும்போது எப்படி பார்த்தாரு தெரியுமா? பவுல் போகும்போது அந்த இடத்தையே நாட்டம் பிடிச்ச அருவறுப்பான பெணங்கள் நடமாடுற சுருகாடா பார்த்தார், சுருகாடு தேங்க பிடிச்ச சுருகாடா பார்த்தார். நமக்கு தெரியும் ஏன், அதனாலதான் ஜெயசு 2 அவரை பத்தி, அவங்க பத்தி எழுதும் போது, நீங்கள் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்தவர்களா இருந்தீங்க. பாருங்க, எல்லா கடங்கு எல்லா கிராண்ட் தயானாலாம் வச்சுக்கிட்டு மிக சோகமான வார்த்தையில அவங்க விவரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்க எத்தனை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம கடவுளை கும்பிடுறேன், கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கை இல்லாம கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருந்துச்சு. விக்கிறாங்கல்ல கல்ல மண்ணை கும்பிட்டுக்கிட்டு நம்பிக்கையா இல்ல, செத்தா என்ன ஆகும்னு ஒரு நம்பிக்கை இல்ல, வாழ்க்கையில அடுத்ததுக்கு நம்பிக்கை இல்ல, அது கடவுளும் இல்லை உங்களுக்கு. உங்க சிந்தனையின் மாயையில உங்க சிந்தனை இருளாகி தேவனுடைய உயிர்ல இருந்து பிரிக்கப்பட்டு அறியாமையில இருதய கடினத்துல எல்லா விதமான அசுஸ்தத்துல இச்சை ரோகங்கள்ல ரோமர் 1 சொல்ற மாதிரி பாக்கடையில நீங்க இருந்தீங்க. பரிசுத்தவான்களுக்கு மத்தியில சொல்லப்படாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்களை செய்துகிட்டு இருந்தீங்க. அப்படித்தான் அவர் பார்த்தேன். இயேசுடைய கண்களால அந்த மக்களை பார்த்ததுனால தான், அவிக்குரிய கண்களா பார்த்ததுனால தான் அவருக்கு கண்ணீர் வருது. ஆலயத்தெல்லாம் பார்த்து பிரம்மாண்டம் வரல, ஐயோ இப்படி இருக்கிறாங்க. ஏத்தனுக்கு போகும்போது பார்க்கலையா? அத்தனை பட்டணத்துக்கு போகும்போது அந்த ஆலயங்களை பார்த்தவங்க என்ன ஆச்சு அவருக்கு? ஆவியில அவருக்கு ஒரு புரோக்டு அசைக்கப்பட்டார், மனசனுக்கு தூக்கமே வரல, தாங்கவே முடியல அவருனால. உள்ளுக்குள்ள வந்த அந்த வேதனை, அந்த ஆழமா பாவத்தினுடைய கோரம் வரப்போற நியாயத்திற்கு இந்த ஆத்மாவுடைய நித்திய நிலைமை மனுஷனை தூங்கவே இல்லை. அதனாலதான் கண்ணீரோடு இப்படிப்பட்ட மனிதர்ல வச்சுதான் ஆண்டவர் சபையை கட்டுறாருங்க. கண்ணீரோடு உங்களை சேவித்த மக்கள் மேல மிகுந்த அக்கறை, ஆத்மாக்கள் மேல மிகுந்த அக்கறை, அவனுடைய நியாயத்திற்கு ஆத்மா அக்கறை கொண்டு சபைகள் வந்து ஒரு ஸ்டைலிஷா வருகிற ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற டைலாக்ஸ் அடிக்கிற டீச்சர்ஸ் இல்லை, இப்படி வரத்தோடு அக்கறையோடு கண்ணீர் விடுகிற போதகர் மேலமாதான் பாருங்க. இயேசு இதுல பிரதிபலிக்கல. மூணாவது மிகுந்த உபத்திரவங்க, யூதர்களால் வந்த உபத்திரவங்க, கிறிஸ்துவ சேவிச்சார் இல்லையா, இயேசுவா கிறிஸ்தான யூதர்களால் எவ்வளவு உபத்திரம் வந்துச்சு, சின்ன சின்ன தடைகள் வந்தாவே ஊர் தெரியாம அட்ரஸ் தெரியாம ஓடுகிற ஆம்பளைங்களை வச்சு அவர் கட்ட மாட்டார். எத்தனை தடைகள் வந்தாலும் நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை பலவந்தமா பிடிக்கிறவங்க தான் பவுல். அப்படிப்பட்டவர்கள் எதுவுமே அவர் நிறுத்த முடியலையே, தங்க முடியாத சோதனைகள். ஆகவே எப்படிங்க ஒரு சபை கட்டுறது இன்னைக்கு எபேசிய பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு மிஷன் மைண்டட் சர்ச், ஒரு தேவ மனுஷன் அனுப்பும் போது அந்த தேவ மனுஷனுக்கு ஏற்பட்ட மனுஷனை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அடிமாக இயேசு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற குணத்தை பிரதிபலிக்கிறோம். அடுத்ததாக அவர் என்னத்தை சொன்னார் அந்த போயிட்டு மேட்டர் இல்லைங்களா, நான பார்த்தோம் இப்ப மேட்டர் பார்ப்போம். என்னத்தை சொல்லி இதை சுருதாட பூங்காவனமா மாத்தினாரு, அதுக்குரிய சுருதாடு எப்படி பூங்காவனமா மாறி போச்சு, அவர் கான்டென்ட் என்ன, இங்க பாருங்க எபேசியர் 1:13 சொல்ற, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்தினாலே பரிசுத்தாவினால முத்திரடிக்கப்பட்டீர்கள் சொல்ற. எதைத்தான் சொன்னார், அங்க போய் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, காஸ்பல் ஆஃப் தி சால்வேஷன். அதுதான் சொன்னார். நம்ம எப்படி போய் இந்த ஊருங்கள் எல்லாம் போய் சொல்றது, அவங்க பைபிள்ல பகவத்கீதால இஸ்லாம்ல குரான்ல என்ன இருக்கு இயேசு பத்தின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றது அவ்வளவு அவசியம் இல்ல. சுவிசேஷத்தை அறிவிச்சார், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சார். அந்த எபேசு பட்டணம் என்ன, அந்த சுவிசேஷத்துல எபேசு பட்டணம் 20வது அதிகாரத்துல அவர் திருப்பியும் சொல்றாரு என்ன சுவிசேஷத்தை சுருக்கமா சொல்றாரு, தேவன் பக்கம் மனம் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவும் நான் சொன்னேன் அப்படின்னு. முதலாவது என்ன செஞ்சிருக்கிறார், நீ இயேசுவை நம்பினா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நிபந்தனைகள் என்ன, மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கலாம். சொன்னாருங்க அவரு, ஏன் இவங்க இந்த சில்வர்ஸ்மித் டெமெட்ரியஸ் வந்து தேவர்களே கைகளால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் இல்லன்னு போல எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க. எப்படி சொன்னார் அவரு, தேவன் எவ்வளவு பெரியவர் சொல்லி கொடுத்தார், கடவுள் எவ்வளவு மகிமையானவர், அவர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு இறையாண்மை உள்ளவர், எல்லாரையும் படைத்தவர், நம்ம அவரை படைக்க முடியுமான்லாம் சொல்லி கொடுத்தார். ஏன் அத்தனை பட்டணம் 17வது அதிகாரத்துல தானே சொன்னார் அவங்களுக்கு போய் இல்லைங்களா, வனத்தையும் பூமியும் படைத்து அறியப்படாத தேவனை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். முதல்ல சுவிசேஷத்துல கடவுள் யாருன்னு சொல்லி கொடுக்காம, கடவுள் எவ்வளவு பெரியவர் அதிசயமான சொல்லி கொடுக்காம, இயேசு மன்னிப்பு சிலுவ ரட்சிப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தப்பா சுவிசேஷத்தை மனசுல மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல அஸ்திபாரம் கடவுள் யாருன்னு தெரியணும், எவ்வளோ பெரியவர்னு தெரியணும். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு முதல் அதிகாரத்திலேயே 4வது வசனத்திலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுதுறாரு. இன்னைக்கு போய் எந்த சபையிலையும் அதை போய் பிரசங்கம் பண்ணுங்க, என்ன பண்ணுவாங்க, சபையை ரெண்டா பிரிஞ்சோம். நம்ம சபையிலேயே ஒரு குரூப் வராம போயிருச்சு, ஏன், இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரை பத்தி பிரசங்கம் பண்ற, ஏன் ஒரு கோணலான தவறான சுவிசேஷத்தை அவங்க கேட்டு வந்திருக்காங்க. ஒரு மாடர்ன் கடவுள், என்ன கடவுள், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், உலகத்துல எல்லாரையும் ரசிக்கப்படணும்னு ஒரு குமாரனை கொடுத்துட்டு இப்போ இறையாண்மை உள்ள மனுஷன் கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு, வாங்கப்பா வாங்கப்பா அந்த மாதிரி கடவுளை தான் அவங்க போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கடவுள் யாரு எவ்வளவு பெரியவர் சொல்லாம இயேசுவை பத்தி சொல்லி தவறான சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்துட முடியும். பவுல் கரெக்டா காட் யாருன்னு சொல்லி கொடுத்தார், மனுஷன் யாரு எவ்வளவு சீர்கட்டவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் 2வது அதிகாரத்துல அவர் எழுத முடியும், நீங்க பாவங்களில் மறித்தவர்களா இருந்தீங்க, தேவாக்கினின் பிள்ளை, கோபாக்கினின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னு ஏன் எழுத முடியும், கோவம் வராதா அவங்களுக்கு. இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க சபையில என்ன எப்படி சொல்றாரு அவரு, கோவம் வந்துருது எல்லாருக்கும். ஏன் சாதாரண மனுஷனுடைய சீர்கேடு பாவத்தை பத்தி சொல்லியே கொடுக்குறது. அதெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லி பண்ண, இயேசு யாரு, அவர் என்ன செய்திருக்கிறாரு, சுவிசேஷத்தின் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இந்த நிருபமா இயேசுவை பத்தி தானே, அவர்னால தானே எல்லாம். நம்ம நீங்க ஒழுங்காடுங்க, அதை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் சொல்றாரு. நீ சபையில சொல்லிவிடுறது இல்லையே, சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை எவ்வளவு விவரிச்சு சொல்றாரு. ஆகவே அவருடைய மேட்டரை நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை இன்னைக்கு வந்து 21வது நூற்றாண்டுல இருக்கிற எதேசு பட்டணங்கள் மாறணும்னா நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷம் தாங்க. ரட்சிக்கப்படுகிற வல்லமை, த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன், தே ரட்சிப்புக்கு தேவனுடைய வல்லமை, இந்த காஸ்பல் கான்டென்ட் தாங்க. இன்னைக்கு அந்த காஸ்பல் கான்டென்ட் சொல்லாம மெகா சர்ச்சஸ் ஒரு ஊரா தோட்டத்தை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த சர்ச்சின் எல்லாம், ஒரு மாற்றத்தை ஊர்ல ஏற்படுத்த முடியாது. ஊரெல்லாம் கூட்டி பணத்தை கட்டிட்டு தான் அதெல்லாம் சபைகள். உண்மையான இந்த மாதிரி எதேசு பட்டணம் ஏற்படணும்னா இந்த காஸ்பல நம்ம அறிவிக்கணுமே. கடவுள் யாரு, மனுஷன் யாரு, இயேசு என்ன செய்திருக்கார், அந்த மெசேஜுக்கு வல்லமை இருக்குல்ல. பிரச்சனை என்ன, இன்னைக்கு நம்ம அந்த மெசேஜுடைய பவரை நம்ம நம்புறது இல்லை. இது நிச்சயமா மனிதர்களை மாற்றம்னு நம்புறது இல்லை. பவுல் அதை பார்த்திருக்கிறார். கொரிந்து ஊர்ல இருந்து வராரு எதேசு பட்டணத்துக்கு, என்ன மோசம் கொரிந்து ஊரு, அந்த ஊர்ல எத்தனை பேருக்கு மாத்திச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் தைரியமா அவர் வந்து சொல்ற சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். எதேசு பட்டணம் மாதிரி பட்டணத்திய பலனிஞ்ச நாடா ஆலயமா மாத்துற அளவுக்கு காஸ்பலுக்கு பவர் இருந்தா நம்ம ஊர்ல என்னங்க பெருசு. இந்த காஸ்பலுக்கு பவர் இருக்குங்க, நம்ம நம்பணும், அது தைரியமா அறிவிக்கணும். ஓகே, மேட்டரை பார்த்துக்கோ. கடைசியில மெத்தட் சரிங்களா, மிஷன் சர்ச் மேன் மேட்டர் மெத்தட், இது நாலு தாங்க ஒரு ஊரை மாத்திரத்துக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது. மெசேஜ் மெத்தட் என்னங்க, பவுல் அந்த ஊருக்கு போறாரு, என்ன மெத்தட் யூஸ் பண்ணாரு, இவ்வளோ பெரிய ஆலயத்தை பார்க்கறதுக்கான இவங்க தான் வராங்க, அவங்கள விட ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம கட்டணும்னா, ஓ இந்த கிறிஸ்தவ தேவன் பெரிய தேவன் போல இருக்குதேன்னு சொல்லி நம்ம கிட்ட வருவாங்க இல்லையா, அது அவன் ஒரு பவுல். சில பேர் அதெல்லாம் பண்ண பாக்குறாங்க, அவங்கள விட பெரிய ஆளுகளை நம்ம கூட்டுவோம், பெரிய கதையை கட்டுவோம். இன்னும் பவுல் என்ன பண்ணாரு, அந்த ஊர்ல வர்றது அங்க இருக்கிற புகை போட்ட அந்த ஸ்டேஜ், அங்க பேசிங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, அங்க இருக்கிற மியூசிக், அங்க இருக்கிற அதே இதெல்லாம் அதெல்லாம் இருக்குது, அதை நம்ம சபையில கொண்டு வந்தோம்னா அப்படியே புகை போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு ஸ்டேஜ், அப்படியே இங்க பெண்ணுங்களை எல்லாம் டான்ஸ் ஆட வைக்கிறது, அப்படியே மயக்க பிடிச்சி பாக்க பாட வைக்கிறது, அதை பண்ணோம்னா ஒருவேளை நமக்கும் வருவாங்களே. அதே ஃபால் பண்ணாரு, எதுவுமே ஃபால் பண்ணலையே. அவர் என்ன பண்ணாரு, நாலு காரியத்தை மூணு காரியத்தை தாங்க பண்ணாரு, ஊரே மாறினதுக்கு மூணு காரியத்தை தான் பண்ணாரு. என்ன, சுவிசேஷத்தை தேவனுடைய செய்திய அறிவிப்பதற்கு எல்லா விதமான மேடையும் பயன்படுத்திக்கிட்டார். தேவனுடைய செய்தி அறிவிக்கிறதுக்கு எல்லா வித மேடையும் பயன்படுத்திக்கிட்டார். ரெண்டாவது, எல்லா விதங்கள்லயும் எல்லா வாய்மொழி விதங்கள்லயும் அந்த செய்தியை எப்படியாவது மனுஷர்களுக்கு சொல்ல சொல்ல பார்த்தார். மூணாவது, அப்படி சொல்லி மாறினவர்களை சபைகளாக அமைச்சார். இது மூணுதான் செஞ்சு பயன்படுத்தின மெத்தட். எவ்ரி பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் ஆண்டவருடைய சுவிசேஷம் சேவை. அவருக்கு தெரியும் இந்த சுவிசேஷம் காதுக்குள்ள போயிருக்குன்னா வேலை செய்யும், ஆனா அவங்க கேட்கணுமே, அவங்க கேட்கணும். காதியே, சில பேர் கம்பல் விற்கிறவங்க காதியே பார்ப்பான் இல்லைங்களா, இல்ல மூக்குத்தி செய்யறவங்க மூக்கையே பார்ப்பான், இந்த மூக்குக்கு எப்படி மூக்குத்தி, அந்த மாதிரி வியாபாரம் தகுந்த பவுலுடைய வியாபாரம் எல்லாம் காது மேல தான் கவனம். அந்த காதுல என்னென்னவோ கேட்குதே, எனக்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கு, இந்த மெசேஜ் தாண்டி அந்த காதுக்குள்ள போயிருச்சுன்னா வேலை செய்யும், எப்படியாவது வேலை உள்ள போட்டுருங்க. அதான் என் வேலை. என்ன பண்றது, கிடைக்கிற மீட்டிங் எல்லாம் விடுறது இல்ல, ஜபாலயத்துக்கு போறாரு. ஏன் அங்க போறாரு ஜபாலயத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே பைபிள் பழைய பாடெல்லாம் தெரியும், அவங்களுக்கு எப்படியாவது காதுக்குள்ள போட பார்ப்போம், அவங்க கொஞ்சம் கேட்பாங்க அடிக்காம கொஞ்ச நேரத்துக்காவது இல்லைங்களா. அதுக்கு ஜபாலயம், நம்ம எல்லாம் என்ன பண்றது, ஏற்கனவே தெரிஞ்சவங்க, பைபிள் அறிஞ்சவங்க, நமக்கு நடக்கிற பர்த்டேஸ், நமக்கு நடக்கிற பார்ட்டிஸ், நமக்கு நடக்கிற விசேஷங்கள் எல்லாத்திலையும் எப்படியாவது அந்த காதுக்குள்ள மெசேஜ போட முடியுமா, கிடைக்கிற பிளாட்ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணி போடுறேன். ஜபாலயமா சபையில அங்க கூப்பிடுறாங்களா, இங்க கூப்பிடுறாங்களா, சில நேரங்களில் போறேன் நான் இல்லைங்களா, நான் அவங்க அவங்க காசு கூப்பிட்டா அவர் காசு கேட்கிறாரு, நான் ஃப்ரீ பாங்களா போனா காசு எல்லாம் கேட்கறது, அதுக்கு என்ன கூப்பிடுவாங்க, உடையா சான்ஸ் கிடைக்குது கார்ல போய் போட்டுடலாம் அப்படின்னு போறது, கிடைக்கிற மேடையெல்லாம் யூஸ் பண்ணி போட்டார். ஜபாலயத்துக்கு போனாரு, சரி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வேற எங்கேயோ சிவேனி ஸ்கூலு ஊர்வல விக்கிறாரு ஸ்கூல் ஆகட்டும் சான்ஸ் கிடைச்சிச்சு. அங்க கூட்டு வந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சார். ஆசியால வரவங்க எல்லாம் வாங்க, நீங்களும் வாங்க, கோயில கும்பிடதான் வந்திருக்கீங்க, மொட்டை அடிக்கதான் வந்திருக்கீங்க, வாங்க இதையும் கேட்டு போங்கன்னு சொல்லி 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 ஊருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லிவிட்டேன். காதுல போடும் இல்லைங்களா, கிடைக்கிற மேடையெல்லாம் பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, எல்லா விதமான வேர்பல் கம்யூனிகேஷன், வாய்மொழி கம்யூனிகேஷன் அவர் பயன்படுத்தினார். எபேசு பட்டணத்திற்கு ஒரு அற்புதம் செய்தார்தான். ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அற்புதம் சாதனம் அவர் சொல்லவே இல்லை. பாருங்களா, ஒன்னு எபேசியர் 1:13 சொல்றாரு, நீங்க கேட்டதுனாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. சுவிசேஷம் மனுஷன் எப்போ பார் ஒரு பிளாட்ஃபார்ம் கேடுவாரு, அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்ச உடனே அவர் வார்த்தைகள் பயன்படுத்துது. நான் பிரசங்கித்தேன், விவரித்தேன், புத்தி சொன்னேன், எச்சரித்தேன், அறிவித்தேன், சாட்சி சொன்னேன், இதேதான் அந்த வார்த்தைகள். நீங்க அப்போ சொன்னார் 18 பாத்தீங்கன்னா அதுல வருது, தைரியமாய் பிரசங்கித்து சம்பாஷணை பண்ணினேன், புத்தி சொன்னேன். 20 எல்லாம் பிரசங்கித்து உபதேசம் பண்ணி சாட்சி கொடுத்து அறிவித்து அறிவித்து என்ன இதெல்லாம் சொல்ற, பல விதமான வாய்மொழிகள் மூலமாக மெசேஜ போடுறேன். எந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ எனக்கு சொல்ல சான்ஸ கொடுத்தீங்கன்னா போதும், சொல்லுவேன். கடவுள் யாரு, மனுஷன் யாரு, இயேசு என்ன செய்தாரு, அந்த மெசேஜ் வேலை செய்யும். இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரியாதனால்தான் நீ கல்லையும் மண்ணியெல்லாம் கும்பிடுற. கடவுள் எவ்வளவு பெரியவர், நான் உனக்கு சொல்லே சொல்லணும். நீ பாவின்னு சொல்லே சொல்லணும். இயேசு உனக்கு என்ன செய்திருக்காருன்னு சொல்லணும். அவரை நம்பினா உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லே சொல்லணும். அவருக்கு தெரியும், சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, எதிர்ப்பாங்க, கேலி செய்வாங்கன்னு தெரியும். ஆனா அதே மெசேஜை வச்சு அநேக பேர் ஆண்டவர் கொண்டு வருவாரு. சிப்ப உறுதியா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கொண்டு வருவார். அதனால கேலி செய்யறவங்களை அவர் பொருட்க நினைக்கிறேன் சொல்லிட்டே போயிட்டு வந்தார். மனுஷன் 3 அவருடைய ஊழியம் என்ன, ரீசனிங், ப்ரொக்ளைமிங், டெஸ்டிஃபைங், டீச்சிங், இதுல தாங்க வச்சு ஊற மாத்துறாரு. மந்திரம் தந்திரம் பண்ணலையே, உலகம் பைத்தியம்னு நினைக்கிற பிரசங்கத்தை தான் இது சேர்த்த பிரசங்கம். உலகம் பைத்தியம் தான் நினைக்கிறது. அது போய் ஒரு ஊரை மாத்தமா, அது போய் உலகத்தை மாத்தமா? ஆமா, அதை வைத்துதான் தேவன் உலகத்தை மாற்ற சித்தம் கொண்டிருக்கார். அதை வைத்துதான் எபேசிய பட்டணத்தை மாத்தினார். அதை வைத்துதான் நம்ம ஊர் பட்டணங்களையும் வேளாங்கண்ணியும் அயோத்தியாவும் எல்லாத்தையும் மாத்த முடியும் அவர்னால. அதை வைத்துதான் கடைசியாக அப்படி சேர்த்து அதை நம்பி வந்த மக்களை என்ன பண்ணாரு, சபை சபையா அமைச்சிட்டு போனார். அதான் அவருடைய சுவிசேஷம். தலைவர்கள் இப்போ இது தலைவர்ல கூப்பிட்டு 20 அப்போஸ்தல நடுவர்கள் பேசுறாரு. ஏன் அது பட்டண மக்களை சொல்லி முடிச்சுட்டு இங்கெல்லாம் கேட்டீங்களா, வச்சுக்கப்பட்டீங்களா, வீட்டுக்கு போங்கன்னு போயிடல. அவரு இன்னும் உலகத்தை எத்தனையோ பேர் கேட்டு அவங்களுக்கு போய் சொல்லணும்னு போல இல்ல, அவங்கள சபை சபையா அமைச்சா. சரிங்களா, அதான் அவருடைய மெத்தட். திமோத்திக்கும் தீட்டுக்கும் அதான் சொல்றாரு, சபை சபையா. ஆகவே சகோதரர்களே, இது ஒரு முகவரியா நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான். இந்த இன்ட்ரோ கிளாஸ்ல நம்ம ஊர்ல இருக்கிற எபேசு பட்டணம், இந்த எபேசு பட்டணம் எப்படி மாறி போச்சு, அவர் எப்படி மாத்தினாருன்னு 4 பார்த்தேன். எதனால மாறிச்சு, ஒரு அங்க ஒரு மிஷன் சர்ச் இருந்துச்சு, பாரத்தோடு சந்திச்சு ஒரு தேவ மனுஷனை அனுப்பிச்சு, அந்த தேவ மனுஷன் போய் சரியான மெசேஜ ப்ரீச் பண்ணி சரியான முறையை பயன்படுத்தினதுனாலதான் அந்த ஊர் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு மிஷின் சேர்ச்சா இருப்போமா, நம்ம தேவ இப்படியாப்பட்ட தேவ மனிதர்களை கட்டி எழுப்புறவர்கள இருப்போமா, அந்த சரியான மெசேஜ அவங்களுக்கு நல்லா புரிய வச்சு சரியான முறையை பயன்படுத்துகிற மனுஷர் இந்த அப்போஸ்தல மாதிரிகளை பயன்படுத்தணும்னா இதான் மீன், இதான் சாதனம். இன்னைக்கும் பிசாசின் கோட்டைகளான நம்ம ஊரு தேசு பட்டணங்களும் வீழ்த்த முடியும் இந்த சாதனங்களை வச்சு. அதை நம்புறோமா, அப்படிப்பட்ட மிஷின் சேர்ச்சா உறுதியா நம்ம ஒரு மிஷன் மைண்டடா இருக்கணும். இல்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு மத்தியில எழும்பணும்னு ஜபிக்கணும். இந்த செய்தியை நம்ம நல்லா ஊறி படிக்கணும். அவர் செய்த சாதனங்களை தான் பயன்படுத்தும். ஆண்டவர் நல்லா